நீங்க இப்போ கேட்டிருக்கிறது கிரீன் பாய் தமிழ் பாட்காஸ்ட். ஸ்டே டியூன்ட்.
வணக்கம், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது கிரீன் பாயோட தமிழ் பாட்காஸ்ட். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அஸ்வினை வந்து இன்வைட் பண்ணிடலாம்.
வணக்கம்
அஸ்வின். வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக இப்போ நம்ம எல்லாருக்கும் அறிமுகமானவர், பின்னால் ஃபியூச்சர் ஃபிலிம் டைரக்டராகவும் வருவார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படமான மோடி அண்ட் பியர் படத்தை எடுத்த தினா வந்திருக்காரு. பிரதர், வெல்கம்.
வெல்கம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அஸ்வின். கார்த்திக், ரெண்டு பேருக்கும் என்னோட குட் ஈவினிங்.
குட் ஈவினிங் எதுனாலும் சொல்லிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு தெரியாது எப்போ பேசிட்டு இருக்கோன்ட்டு.
ஓ ஆமால. ஓகே ஓகே. நான் அதில் ஒன்றும் பெருசாக ரொம்பலாம் யோசிக்கலாம் அந்த டைட்டில் வைக்கிறப்போ. அதில் அந்த கதைப்படி அதில் ரெண்டு பிரச்சனை தான் இல்லை, நம்ம நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம்ல. ஒன்று, அந்த டாபிக் எங்கேருந்து டாபிக் அவங்களுக்கு பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது, ப்ளஸ் எதனால அவங்களுக்கு அவன் அந்த நாள் அவன் அவ்வளோ பேசுகிறாங்கிறதுக்கு பியர். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான எலிமெண்ட் அதில். அதனால எனக்கு ஆப்வியஸாக வேறு எதுவுமே தோணுனா, சும்மா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதும்போது அதை மேல டைப் பண்ணதே மோடி அந்த பியர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் எனக்கு. அதுக்கு மேல அதுக்கு ஒரு டைட்டில் நான் ரொம்ப போட்டு நான் யோசிக்கவே இல்லை. அது ரொம்ப சிம்பிளா அவ்வளவுதான், அந்த சிம்பிளான டைட்டில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன, இதுல ரெண்டு பிரச்சனை தான் இருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனையில தான் அது ரெண்டு தான் நான் அண்டர்லைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுல. ஸோ அதனால அதை அப்படியே வச்சிட்டேன். எனக்கு நான் இவரு ஜிம் ஜார்முஷ்னு ஒரு டைரக்டர் இருக்காரு, அவரு படத்தோட டைட்டில்ஸ் நிறைய எனக்கு பிடிக்கும். அதுக்கு மேல என்ன இருக்கு, காஃபி அண்ட் சிகரெட்ஸ் அவ்வளவுதான்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அது அது ஒரு மாதிரியான, மேபி அதுவும் ஒரு இன்னர்ல அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கலாம்.
அந்த நேம் வந்து நான் யாரோ ஒரு மிஸ்டு மூவிஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்போ காஃபி அண்ட் சிகரெட்னு வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இப்பதான் தெரியுது ஒரு படத்தோட நேம் அப்படின்ட்டு.
ஆமா ஆமா, அது ரொம்ப ஜிம் ஜார்முஷ்னு ஒரு டைரக்டரோட படம் அது.
ஓகே ஓகே. இப்ப அதனால நீங்க மோடி அண்ட் பியர்னு வச்சிட்டீங்க.
ஆமா, அது ஒன்றும் அதான் சொல்றேன்ல, வேற அதுக்கு தெர் இஸ் நோ, இதுக்குன்னு ஒரு ஆப்வியஸான ஒரு இதா வைக்கணும்னு நினைக்கல. நிறைய பேர் சொன்னாங்க, அது என்ன அந்த பேர் வச்சா கான்ட்ரவர்சி ஆகும்னு வச்சிங்களா அப்படின்லாம் கூட கேட்டாங்க. நான் அவ்வளோ கூட யோசிக்கல அப்போ. நான் அதை போயிட்டு அதை ஒரு என்ன சொல்றது, இந்த பேர் வச்சா பார்ப்பாங்கன்னு நினைச்சிங்களா, கிளிக் பைட் மாதிரி நினைச்சிங்களான்லாம் கேட்டாங்க. நான் அவ்வளோலாம் யோசிக்கல, அந்த இவ்வளோ ப்ராசஸ் பண்ணிலாம் யோசிக்கல. அதை நான் வந்து ரொம்ப கேஷுவலா இந்த கதைக்கு வேற என்ன டைட்டில் வைக்க முடியுதுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு சீன் தான், அது ஒரு படம் கிடையாது இல்லை, அது ஒரு சீனு, ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட்ல இருந்திருக்கிற ஒரு பைலட் சீன் அது. அதனால பொதுவா நம்ம சீனுக்கு நம்ம பேரே வைக்க மாட்டோம்ல, ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்டுக்கு தான் பேர் வைக்க முடியும், ஒரு சீனுக்கு பேர் வைக்க மாட்டோம்ல. நான் யூஸ்வலா அது வந்து 11A 12A ஒரு சீனோட நம்பர் தான் போட்டிருக்கணும். அது ஆக்சுவலா 49A ஏதோ போட்டிருப்பேன் அதோட டைட்டில்ல. அந்த டைட்டில் வந்து ஒரு இன்ட்ரோல் பிளாக், ஒரு ரிலேஷன்ஷிப் டிராமால வர ஒரு இன்ட்ரோல் பிளாக் மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட்ல அது ஒரு இன்ட்ரோல் பிளாக் மாதிரி இருக்கு.
இப்போதான் எனக்கு அந்த பிக்சரே ஃபுல்லா புரியுது. நான் நிறைய பேர் மட்டும் வச்சிருக்கேன் பிரதர், ஆனா ஸ்கிரிப்ட் வர மாட்டேங்குது.
அது வந்து எல்லாருக்கும் வருது. ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் வர்றதை விட பெரிய பிரச்சனை வந்து சில நேரங்களில் டைட்டில் வராது, அது ஒரு பெரிய இஷ்யூ தான் அது.
அப்பலாம் நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க, நாங்க வந்து கோடாடி மாதிரி ஏகப்பட்ட பேர் வச்சிருப்போம். நீங்க வந்து பேங்க் மாதிரி நேம் பேங்க் மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா கொடுத்துருவோம். ஓகே,
சூப்பர் சூப்பர், ஷூர்.
ஒண்ணு இல்லை, கொஞ்சம் நடிக்கணும்னு கேட்போம். சரி ஓகே, அப்புறம் பாத்துக்கலாம். அப்போ அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் பாக்குறப்போ அந்த பொண்ணு பியர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பொண்ணுங்க வந்து அந்த பியர் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஓகே சொல்றதும் அப்புறம் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படிங்கறத மாதிரி இருக்கு. சரி ஓகே அது எப்படி அந்த சீன் ஃபர்ஸ்ட் அவள் அதுலயே சொல்லியிருப்பாங்க லாஸ்ட் பியர் இதுக்கு மேல உனக்கு கிடையாது அப்படின்ட்டு. அது எப்படி அந்த சீன் எப்படி வச்சீங்க? இது இதனாலதானா இது இது ஒரு இதான் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு வச்சீங்களா? எதுனால அவ ஓபன் பண்ணி கொடுக்குறா?
இல்ல அதோட இன்டென்ஷன் அதாவது அந்த சீனுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீ வந்து பியர் அடிக்கிறது நிறுத்திடுன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருப்பாவ. அந்த அவன்கிட்ட இருக்கிற பியர் அடி நிறைய அடிக்கிறான்ட்டு இவளுக்கு ஒரு ஒரு கன்சர்ன் இருக்கும் அவன் மேல. இப்போ கல்யாணம் வரைக்கும் கண்டிப்பா நீ பியர் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து இனிமே இந்த டைமுக்கு அப்புறம் இனிமே அடிக்காத, கடைசி பியர் நானே உனக்கு கூட்டிட்டு போய் நான் வாங்கி தரேன், அன்னையோட நிறுத்திக்கோ, இவன் அன்னைக்கு நிறுத்துறேன் இன்னொரு நாள் நிறுத்துறேன்னு அதை வந்து ப்ரொலாங் பண்ணிட்டே இருப்பான். ஸோ இன்னைக்கு நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், வா நானே என் காசுல நான் உனக்கு ஒரு கடைசி பியர், நீ அடிக்கிற கடைசி பியர் வந்து நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட்டு வந்திருப்பா. அதனாலதான் அவ பியரை ஓப்பன் பண்ணி கொடுப்பா, கடைசியா பியருக்கும் அவ வந்து காசு கொடுத்துட்டு போவா. ஏன்னா அது அவ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அவ ப்ராமிஸ் பண்ண பியர் அது.
ஓகே, இது வந்து ஒரு மூவி ஸ்கிரிப்ட்ல இருக்க ஒரு சின்ன பகுதி.
ஏன்னா அந்த சீன் எப்படி ஆச்சுன்னா, நிறைய பேர் அதை எப்படி கன்சியூவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, நம்ம வந்து அதை வந்து ஒரு ஷாக்கிங் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்றோமோ அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா, ஆக்சுவலா அந்த மாதிரி அது கிடையாது, அதோட இன்டென்ஷன் அது கிடையாது. அதாவது ஒரு பொண்ணு வந்து பீர் ஓபன் பண்றா, ஐயோ பொண்ணு பீர் ஓபன் பண்றாளே அவ குடிப்பாளா அப்படின்னு பார்த்தா, இல்லங்க அவ குடிக்கல, கேமரா இந்த பக்கம் போகுது, இவர் தான் குடிக்கிறாரு அப்பா அந்த பொண்ணோட இது அப்படியே. அது அது இன்டென்ஷன் கிடையாது அதுக்கு.
ஏன்னா
அது வந்து ரொம்ப நான் வந்து ஒரு பொண்ணு பீர் பாட்டில் ஓபன் பண்றாங்க, ஒரு பொண்ணு பீர் பாட்டில் ஓபன் பண்றதுல எதுவும் அதுல
ஒண்ணு பிரச்சனை இல்ல. பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஒரு ஃபுட் எல்லாம் பார்ப்போம், பார்த்தோன்னே நமக்கு சாப்பிடணும் போல தோணும் இல்லையா? அந்த
மாதிரி நமக்கு, ஏன்னா எனக்கு ரொம்ப பீர் பிடிக்கும், பயங்கரமான பீர்ல வரும் நான். அதனாலதான் எனக்கு அந்த என்ன சொல்றது, அந்த பீரை ஊத்துறது பீர் ஓபன் பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப ஏஸ்தட்டிக்கலா இருக்கும் அதை பாக்குறதுக்கு எனக்கு. அதனால மேபி அது நான் கொஞ்சம் ரொம்ப டிராமடைஸ் பண்ணிட்டேன்னு
நினைக்கிறேன். டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு, சூப்பர். ஓகே பிரதர், அப்ப எனக்கு என்ன இப்ப தோணுதுன்னா, இப்ப யாரும் உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல இருக்க.
நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இதெல்லாம் நானே பண்ணிருக்கேன், நானே பீர் மேலதான் எப்பவும். நிறைய பேர் சொன்னாங்க என்ன சம்பந்தமே இல்லாம பியர் மேல போய் ப்ராமிஸ் பண்றாங்க, இதெல்லாம் எங்கேயாவது பண்ணுவானுங்களா யாராவது அப்படின்லாம் சொன்னானுங்க. நான் பண்ண 4 ப்ராமிஸும் பியர் மேலதான், கப்ல ஊத்தி அது மேலதான் வச்சு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் நிறைய இடத்துல நான். ஏன்னா என்னோட
சத்தியம் தண்ணியோட போயிடுவேன்.
ஆமா, நான் நிறைய வாட்டி பண்ணிருக்கேன், அந்த வீடியோ எல்லாம் கூட இருக்கு. அவன் வீடியோ எடுக்கிறான்ல அந்த பொண்ணு, அது வந்து நான் பண்ணிருக்கேன். கோவால நான் பண்ண வீடியோ ஒண்ணு இருக்கு, ஒரிஜினல் வீடியோ. நான் அந்த மாதிரியே ஓகே இதுக்கப்புறம் நான் பீர் அடிக்கலாம் சொல்லி நான் விட்ட மாதிரி எல்லாம் ஒரு வீடியோ இருக்கு, என் ஃப்ரெண்ட் எடுத்திருப்பானுங்க அந்த வீடியோ. அதோட இதுதான், அதோட இன்ஸ்பிரேஷன் தான் அது.
ஓகே, நீங்க ஏன்னா எனக்கு இந்த பிரியாணி மேல ப்ராமிஸ் பண்ணவெல்லாம் தெரியும் பிரதர், பீர்ல ப்ராமிஸ் பண்ணதுல அதான் லாஸ்ட் குடின்னு சொல்லுவானுங்க. சரி ஓகே விடுங்க, பசங்களுக்குள்ள சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது ஒரு சீன் அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகே பிரதர், இப்போ ஷார்ட் பிலிம் வந்து நீங்க கன்வே பண்ற விதம் வந்து எனக்கு ரொம்பவே சூப்பரா பிடிச்சிருந்தது. லாஸ்ட்ல தான் எனக்கு அது புரிஞ்சது. என்ன புரிஞ்சதுன்னா, அது அந்த பெரியார் சொன்ன மாதிரி பெண்கள் வந்து இன்னும் கீழே தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கும். ஓகேவா, அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன். அதானே?
ஆமா ஆமா, இல்ல நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சின்ன நம்ம என்னதான் நம்மளுக்கு வந்து பல நேரங்கள்ல நம்மளோட முற்போக்கான மைண்ட் செட் இருக்கலாம், பல நேரங்கள்ல நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப ரேஷனலா திங்க் பண்ணக்கூடிய ஆளா இருந்தாலும், வென் இட் கம்ஸ் டு உமன் சில நேரங்கள்ல நம்ம மைண்ட் ஸ்லிப் ஆகும், நம்மளே தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம், நம்மளே சில நேரங்கள்ல நம்ம 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 பேசுற ஸ்டாண்டர்ட் வேறவா இருக்கும், நம்ம பண்றது வேற மாதிரி இருக்கும். இந்த முரண் ஒண்ணு இருக்கும்ல எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு அந்த அதுதான் அந்த படத்தோட இது. பிளஸ் வந்து அந்த கதையா பார்க்கும்போது அந்த சீனுக்கான டெபினேஷன் வேற, அந்த கதையா பார்க்கும்போது அந்த படமா பார்க்கும்போது என்னன்னா, ஒருத்தங்களோட பொலிட்டிக்கல் வியூ ஒருத்தங்களோட ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்றதுதான் அந்த பட அது அங்கிருந்து அந்த கதையா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஆக்சுவலா பர்சனலா ஒரு ஒரு நிறைய ஈவென்ட் நடந்திருக்கு இந்த மாதிரி. இந்த மாதிரின்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த அந்த ரெண்டு ஃப்ரெண்டும் ஆக்சுவலா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ரெண்டு பேரும் அவங்களுக்கான அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தவங்க, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஒரு டயத்துல ஏதோ பெட்ரோல் ஹைக்க பத்தி பேச போய் ரெண்டு பேரும் கடுமையான சண்டை வந்து அவங்க அதுக்கப்புறம் பேசுறதே விட்டுட்டாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இவங்கலாம். அவங்களோட பிரச்சனை எதுவும் இப்ப அவங்க டிஃபெண்ட் பண்ண ஆள் இருக்காங்கல்ல, இப்ப நீங்க மோடின்னு எடுத்துக்கோங்க, இல்ல வந்து இங்க டிஎம்கே எடுத்துக்கோங்க, கலைஞர் எடுத்துக்கோங்க, யாராலும் எடுத்துக்கோங்க, நீங்க டிஃபெண்ட் பண்ற ஆளுக்கு நீங்க யாருன்னு தெரியாது. ஓகேவா? நீங்க இந்த இந்த டிஃபெண்ட் பண்ற நம்ம யாருக்கு டிஃபெண்ட் பண்ற ஒரு தலைவரோ அவங்களுக்கும் நமக்கும் எந்த பர்சனல் கனெக்டும் கிடையாது. நம்ம வெறும் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ், ஐடியாலஜிக்கல் ஒற்றுமையை வச்சு மட்டும் நம்ம பேசிட்டு இருப்போம். நம்ம பக்கத்துல இருக்கிற ஆள் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், நமக்கு க்ளோஸ் ஆன, நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல பார்க்க போற, வாழ போற ஒரு ஆள், நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு ஆள். அவங்களை நம்ம இழப்போம்ல சில நேரங்கள்ல, இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பத்தி பேச போய் நம்ம பக்கத்துல இருக்கிற ஆள் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். சில நேரங்கள் கூட அந்த விஷயத்த பேசிடுவோம், சில நேரங்கள்ல வந்து நம்ம நம்மளை மீறி போவோம்.
கண்டிப்பா பிரதர், அது வந்து ஐடியாலஜி, அது ரிலிஜியன் மூலமாவும் இது மாதிரி நடந்திருக்கு, கேஸ்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு, தல தளபதி ஃபேன்ஸுக்கு அது நீங்க சொல்றது கரெக்ட் தான்.
கரெக்டா சொன்னீங்க. ஆமா, தல தளபதி இப்ப இந்த இந்த ஃபேன் ரைவல்ரி எல்லாத்துக்குமே, இந்த காஸ்ட் ரைவல்ரி எங்கெல்லாம் ஒரு குரூப் சேருதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு 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 ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவனுக்கும் இவனுக்கும் எல்லா வகையிலயும் பெட்டரான ஒரு ஆளை கூட நமக்கு பிடிக்காம போகும். ரொம்ப நல்ல கேரக்டரா இருப்பான், அவனோட ஐடியாலஜிக்கலா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலயே ஒரு ஆள் மேல நமக்கு வெறுப்பு வரும்.
ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் பிரதர், என்னோட ஃப்ரெண்ட் ஊர்ல வந்து ஒரு ஒரு பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து டாஸ்மார்க் போயிருக்காங்க, எல்லாரும் ஒன்னாதான் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு அவனுக்குள்ள சண்டை போட்டு ஊரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஊருக்குள்ளேயே. அந்த மாதிரி டாக் ஆரம்பிச்சதுதான் ஒன்னா போனவனுங்க உள்ள, இல்ல என்ன ஒன்னா காசு கலெக்ட் பண்ணிட்டு போனவனுங்க இப்படி ஆரம்பிச்சிருக்கா. ஆக்சுவலா இது மிகப்பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. எனக்கு என்ன தோணுனா, அப்படி நடக்கிறப்போ ஆக்சுவலா நியூஸ் சேனல் தானே இருந்திருக்கும், இப்ப என்ன ஆனது அப்படின்னா, நான் டிபேட் எல்லாம் பாத்திருக்கேன், பாத்துட்டு அங்க டிபேட் பண்ணவங்க ஒன்னா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க லாஸ்ட்ல ஒரு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாராவது ஒரு சில பேர் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா கொஞ்சம் ஓகே செட் ஆகிற மாதிரி பேசியிருந்தாங்கன்னா அவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் எந்திரிச்செல்லாம் போயிருக்காங்க, அதெல்லாம் ரியல் தான். ஆனா என்ன, அந்த ஐடியா அது அவங்களோட ஐடியா, தனிப்பட்ட பர்சன் காட்ட மாட்டாங்க, முடிச்சுட்டு எல்லாம் ஒன்னா உட்காந்து கேன்டீன்ல காஃபி குடிச்சுட்டு போவாங்க. அது நம்ம இப்ப டிவில பாக்குறப்போ நமக்கு தெரியாது, சண்டை போட்டு போற மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அது இங்க நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கணும், அது அதோட முடியல, அதுக்கு முன்னாடி ஒரு முழுமை இருக்கு. இவங்களோட ஒரு பிரச்சனைக்கு அவங்க போறதும், அவங்களோட ஒரு பிரச்சனைக்கோ ஃபங்க்ஷனுக்கோ இவங்க வரதான் இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க சுரமாய் கட்சியா இருக்கலாம், அது நம்ம ரொம்ப டெப்தா உங்களுக்கு அவங்கவுங்களோட ஐடியா அவங்கவுங்களுக்கு கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி போயிடலாம்.
ஆமா, இன்னொன்னு வெறும் ஒரு ஐடியாலஜி மட்டுமே வந்து ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்றதுக்கான ஸ்கேலும் கிடையாது. ஒரு ஒருத்தங்களுக்கு வேற வேற மாதிரியான சுச்சுவேஷன்ல வேற வேற விஷயங்களால சில என்ன சொல்ற மிஸ் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நம்ம ஒருத்தங்களை பத்தி நினைச்சிடலாம், தப்பா நினைச்சிட முடியும். அண்ட் இதுதான் உருப்படியான கொள்கைன்னு உலகத்துல எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதுதான் 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு 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 கோட்பாடு அல்லது கொள்கை அல்லது வந்து ஆமா அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன் சொல்யூஷன் ஃபார் எவ்ரிதிங் எதுவுமே கிடையாது. எல்லாத்துலயுமே குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். அதை தாண்டி நம்ம ஒரு 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 பர்சனை எப்படி நம்ம மீட் பண்றோம், நம்ம ஒரு 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 நம்ம 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 கூட பேசுற சோலை நம்ம எப்படி பாக்குறோங்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.
கண்டிப்பா. என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, உங்க படத்தை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து வந்து கிரெடிட்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதா சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுல லோகோல இருந்தே நான் ரசிக்க ஆரம்பிச்சேன், ஃபுல்லா ஒரு ரெட் அண்ட் பிளாக்னு நினைக்கிறேன். லைக் அதை ஒரு என்ன சொல்றது, விஷுவலா ஒரு ஹைலி ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண விரும்புற ஒரு அதை நான் நான் தான் கெஸ்ட் பண்றேன். கண்ட்ரோல் என்ன சொல்ற ஒரு ஆர்டியர் மாதிரி அப்படி ஒரு திங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிற ஒரு ஆள் மாதிரி தெரிஞ்சது. பிளஸ் ரோமன் பலன்ஸ்கி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு போட்டிருந்தீங்க. ஸோ உங்களுடைய இந்த அவர்கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கிட்டீங்க, என்ன என்ன பிடிக்கும், அண்ட் எப்படி நீங்க அதை ஸ்கிரீன்ல கொண்டு வர என்ன படிப்படியா வந்திருப்பீங்க இல்லையா, அது அந்த அது எப்படி இருந்தது அந்த ப்ராசஸ், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க.
எனக்கு இப்போ நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஃபில்ம் மேக்கிங்ல உள்ள வரோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு டைம்ல நம்ம நம்ம ஃபிலிம்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லா படங்களும் பார்ப்போம். நம்ம நம்ம அப்படியே நம்ம ஒரு ஒரு படங்களா பார்த்துட்டே வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல டக்குன்னு நம்மளுக்கு ஒரு 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 பர்டிகுலர் டைரக்டருக்கு தான் நமக்கு ஒரு பிடிப்பு வந்துடும். அவங்க அவங்களோட ஸ்டைல் மேல ஏதோ ஒரு நம்பிக்கை, அவங்களோட ஏதோ ஒண்ணு அவங்கள்ட்ட நமக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம அவங்களோட ஃபில்மோகிராஃபியை தோண்டி எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அவங்களோட என்னென்ன படம் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்ன படம் பண்ணாரு, அடுத்து என்ன படம், எங்க அந்த பர்சனல் கனெக்ட் ஃபர்ஸ்ட் ஆகுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது, எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு வந்து அவரோட படம் வந்து சைனா டவுன் படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அவரு அவர் பண்ண படத்துல. எனக்கு வந்து அது பாலுமேந்திர சார் வந்து போட்டு காமிக்கிறாரு அன்னைக்கு. ஆக்சுவலா மத்தியானம் பாலுமேந்திர சார் வந்து ஒரு ஸ்கிரீனிங், நாங்க எல்லாரும் உட்காந்து பார்ப்போம். நாங்க சினிமா பட்டறையில படிச்சப்போ நாங்க ஒரு 15 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம். பாலுமேந்திர சார் இருப்பாரு, அவங்க வந்து ஒரு படம் மத்தியானம் ஒரு படம் போட்டு காமிப்பாரு. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு போட்டு காமிச்ச படம் வந்து சைனா டவுன். சைனா டவுன் வந்து எனக்கு எனக்கு அந்த படம் வேற வேற விஷயங்களால ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்துக்கு ரிலேட்டடான ஒரு படம்னா கார்னேஜ்னு ஒரு படம் இருக்கு. ஆமா கார்னேஜ் தானே. ஆமா கார்னேஜ். கார்னேஜ் வந்து அது ஒரு பயங்கர பயங்கரமான டிராமா. அது ஒரு ஒரு சிங்கிள் லொகேஷன் நடக்கிற டிராமா அந்த படம். நீங்க பாத்துட்டு நீங்க பாருங்க பாத்துருந்தீங்கன்னா, ஐ மீன் பாக்கலன்னா கண்டிப்பா பாருங்க அந்த படம். ஏன் நான் அந்த படத்தை நான் பர்டிகுலர் சொல்றேன்னா, அது ஒரு பிளே, ஒரு ஸ்டேஜ் டிராமா மாதிரியான ஒரு பிளே. அது வெறும் டயலாக்ஸ்லயும் பர்ஃபார்மன்ஸ்லயும் மட்டும்தான் அந்த படம் வந்து ஹோல்டு பண்ணிருப்பாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் படம், 1.5 மணி நேரம் ஓடும். 4 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அந்த படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, நான் சிம்பிளா சொல்றேன், அது வந்து ஒரு ஒரு ரெண்டு பேரண்ட் மீட் பண்ணிப்பாங்க. ஒரு அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரு ஒரு ஐ மீன் ஒரு பையனோட அப்பா அம்மா, ரெண்டு பேர் பசங்களும் ஸ்கூல்ல படிப்பாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற ரெண்டு பசங்களுக்கும் ஒரு சண்டை, ஒரு பையன் இன்னொரு பையனோட மண்டைய உடைச்சிருப்பான். இதுதான் பிரச்சனை. இந்த இந்த மண்டைய உடைச்ச அந்த பையன் இருக்காங்க இல்லையா, அடிச்ச அந்த பையனோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் அடி வாங்கின அப்பா அந்த பையனுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு பார்த்து ஒரு சாரி சொல்லிட்டு ஒரு ஒரு இணக்கமா பேசி அதை முடிக்கலாங்கன்ற மாதிரி வருவாங்க. அன்னைக்கு அங்க வந்த அந்த அன்னையில இருந்து அந்த வந்த டைம்ல இருந்து அவங்க சிம்பிளா அந்த விஷயத்த முடிச்சுட்டு வெளில கிளம்பலான்னு தான் பாப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் எஸ்கலேட் ஆகுற விதம் இருக்குல்ல, நீங்க அது நீங்க பாத்தீங்கன்னா, இதை நான் சொல்ல முடியாது, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கான்வர்சேஷன் வந்து டிராமாட்டிக்கா எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது, ஒரு ஒரு சீனை வந்து எப்படி எலிவேட் பண்றதுங்கிறதுக்கு அது ஒரு மாஸ்டர் கிளாஸ். அந்த படம் போலான்ஸ்கியோட படம், அது மாஸ்டர் கிளாஸ் அந்த படம். நம்ம வந்து டிராமா எழுத ட்ரை பண்றோம், ஒரு ரைட்டிங்ல டயலாக்ஸ்ல வந்து ஒரு ப்ராப்பரா ஹியூமன் எமோஷனுக்கும் ஹியூமன் சைக்காலஜிக்கும் மரியாதை கொடுத்து நம்ம ஒரு படம் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த படம் வந்து ஒரு பைபிள் மாதிரி இருக்கும் கார்னேஜ். ஏன்னா வெறும் பர்ஃபார்மன்ஸ், வெறும் ஆக்டர்ஸ், வெறும் ஒரு லொகேஷனை வச்சு மட்டும் நம்பி எடுக்கிற படம். நமக்கு எது எங்கேயுமே போயிருக்காது. கேமரா இந்த 4 பேரை சுச்சிருக்கு. இவங்களோட மனப்பிறழ்வு, இவங்களோட மனசுல இருக்கிற பிரச்சனை, அதை அவங்க எப்படி வெளில கொண்டு வர்றாங்க, அவங்களுக்குள்ளேயே இருக்கிற இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ் என்ன, இந்த 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 டிராமா வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த படத்துல. அது வந்து எனக்கு ஒரு மேஜர் இன்ஸ்பிரேஷன். பொதுவாக எனக்கு சினிமாக்கே அது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். எப்படி டிராமாட்டிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு ஒரு டயலாக வந்து கன்வெர்ட் பண்றது, எப்படி அதை வந்து ஹைட்டன் பண்ணிட்டே போறதுங்கிறதுக்கு வந்து அவரோட அண்ட் அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ், அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து ரொம்ப எந்த விதமான கேமரால எந்த விதமான அலர்ட்டலும் இருக்காது. ரொம்ப சிம்பிளா ஸ்டாட்டிக் ஷாட்டா இருக்கும், மூமெண்ட்ஸ் இருக்காது, கேமரா ஹேண்ட் ஹெல்டா இருக்காது, கேமரால ஜிப் ஆனதும் இருக்காது. டைரக்டா ஒரு ஒரு ஆக்டர்னா அந்த ஆக்டருக்கான ஃபேஸ்ல கேமரா வச்சுட்டு அப்படியே இருக்கும் கேமரா, ஸ்டாட்டிக்கா நிதானமா பொறுமையா அந்த கேமரா இருக்கும். ஸோ இப்ப இந்த கேமரா எடிட்டிங் எதை நம்பியும் இல்லை, எழுதிருக்க டைலாக் அந்த ஆக்டர்ஸோட ஃபேஸ், இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் இப்ப வேலை இருக்கு. அவங்க பண்றத வச்சுதான் அந்த 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஆடியன்ஸ் வந்து பார்க்க போறாங்க. அப்போ நம்ம வந்து ரைட்டிங்ல வந்து அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணணும், ரைட்டிங்ல வந்து சைக்காலஜி பார்க்கணும், அவங்களோட சைக்காலஜிக்கல் லேயர் என்ன, அவங்க எங்க பஸ்ட் அவுட் ஆகிறாங்க, எந்த சொல் அவங்களை ட்ரிகர் பண்ணுது, எங்கிருந்து அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆஃப் கோவத்துக்கு போறாங்க. கோவத்திலேயே நிறைய கோவம் இருக்குல்ல, கொஞ்சமா கோவப்படுறது, நிறைய கோவப்படுறது, இன்னும் நிறைய கோவப்படுறதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கோவம் அவங்களுக்கு எங்கெங்க இருந்து ஆரம்பிக்குது, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அது ரொம்ப முக்கியமான படமா இருந்துச்சு கார்னேஜ். அண்ட் எல்லா படமே அவரோட மத்த எல்லா படமே சொல்றேன், அவரோட மத்த எல்லா படத்துலயுமே அந்த ஒரு டைலாக எடுக்கிற விதம் வந்து அந்த மாதிரி இருக்கும். அவர் பாலுமேந்திர சார் வந்து வீடு படத்துல நிறைய அந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். வீடு படத்துல இவங்க ரெண்டு பேரோட டேபிள் கான்வர்சேஷன் இருக்கும், அர்ச்சனாவுக்கும் பானுச்சந்தருக்கும் ஒரு அந்த டேபிள் கான்வர்சேஷன் வந்து நிறைய டேபிள் கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்காவும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கும். அதே சமயம் டிராமாட்டிக் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். அந்த அந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் எனக்கு அவங்க இன்ஸ்பிரேஷன்.
ஓகே, இப்போ பாலு மகேந்திரா கிட்ட இருந்து நீங்க வந்திருப்பீங்க. இப்போ பிலிம் நம்ம இப்ப நீங்க பேசுனதுல இருந்து பாக்கும்போது வந்து பிலிம் பாக்குறதுல இருந்து அது ஒரு படிக்கிற இதுக்கு நீங்க போயிட்டீங்க, பிலிம படிக்கிறீங்க. இப்ப கொஞ்சம் அறகுறையா அறவை காட்டித்தனமா உட்கார்ந்து பென் பேப்பர் எடுத்து எழுதுறேன், எழுதி ஆமா பாத்துட்டு எழுதி எழுதி பாக்குறேன், இது இது என்னது, இது இது ஏன் மூவ் ஆகுதுன்றது. கடைசியா ஒரே ஒரு செகண்ட் சாரி, அது கடைசியா வந்து என்னது இந்த கோயின் பிரதர்ஸ் உடைய படம்யா, அது
நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மென்.
நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மென் முன்னாடி ஒரு முறை பார்த்து, இந்த வாட்டி கொஞ்சம் நான் எடிட்டிங் எல்லாம் இப்பதான் நேர்ல எடிட்டிங்னா என்னன்றது பார்த்து, எடிட்டிங் இவ்வளவு கட்ஸ் வச்சா என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு நான் திருப்பி அந்த படம் பார்க்கும்போது, அது மிக ஃபாஸ்ட் பேஸ்டான ஸ்கிரீன் பிளே அண்ட் ஒரு என்ன சொல்றது நடுப்பக்கத்துல இருந்து கிழிச்சு கொடுத்த மாதிரி எல்லா சீனும் இருக்கும். ஒருத்தர் ஒரு அப்பாவியை கொள்றது காட்டியிருப்பாங்க, அடுத்தடுத்த அப்பாவிகளை கொள்றத வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. அது 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 கொலை முடிஞ்சு இல்ல இந்த ஒரு சீன் கட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ல ஒரு கொலை நடந்திருக்கும், ஆனா அது கட்டு அது கிடையாது. அதுக்கு அப்புறம் அதை தப்பி இந்த கொலை நடந்த இடத்துக்கு போலீஸ் வர்றதுல இருந்து கண்டினியூ ஆகுறது, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த படத்துடைய நான் பார்த்த மேஜிக் என்னன்னா, அது ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான ஸ்கிரீன் பிளே பட் மியூசிக் இல்ல, சவுண்ட்ஸ் தான். சவுண்ட்ஸ் இருக்கும்போது அது உண்மையிலேயே அது மெதுவான படம் மாதிரி ஒரு தோற்றம் கொடுத்துதான், ஆனா நடுவுல வாட்ச பார்க்க கூடாது, பட் பார்த்தா அது நிறைய விஷயம் போயிட்டே இருக்கிற ஒரு திங்கா இருந்தது. சோ நீங்க ஒரு பிலிம் படிக்கும் போது அந்த இந்த மிக்சர் ஆஃப் சவுண்டு, ஒளிப்பதிவு, கேமரா மூமெண்ட், நடிப்பு, இது எல்லாத்தோட அமால்கமேஷனை வந்து எப்படி அதை உணர்றீங்க, அது எப்படி இருக்குது ஆக்சுவலி, எப்படி உணர்த்துது? ஏன்னா நம்ம அந்த ஃபீல் அது மேல ஒரு லவ்ல தானே வரும் பிலிம்ல, அது எப்படி உங்களுக்கு?
எனக்கு ஐ மீன் ஏன்னா நான் வந்து இவரை மாதிரி ஒரு டெக்னீஷியன்ட்ட கத்துக்கிட்டதுனால, அவர் வந்து எடிட்டிங் சினிமாட்டோகிராஃபி அவர் ஐ மீன் அவர் தான் எழுதுவாரு திரைக்கதை, கதை திரைக்கதை, அதுக்கப்புறம் அதை வந்து ஷூட் பண்றதும் அவர் தான், எடிட் பண்றதும் அவர் தான். இந்த முக்கியமான சினிமாவுடைய மிக முக்கியமான பகுதிகள் இருக்குல்ல, ஒரு திரைப்படத்தை எழுதுறது, அதை எடுக்கிறது, அதை எடிட் பண்றது, இந்த மூணு தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜஸ் ஆஃப் ஒரு சினிமாவோட உச்சபட்ச கண்ட்ரோல் அங்கதான் இருக்கும். சினிமாவை எழுதுறதுலயும், அதை எடுக்கிறதுலயும், சினிமாட்டோகிராஃபிலையும், அதை எடிட் பண்றதுலயும் தான் இருக்கும். இந்த மூணு மிக முக்கியமான பொறுப்பையும் பாலுமேந்திர சார் அவரே பண்ண ஆள், அவர் முக்கியமான ஒரே ஒரு ஆள் அவர் தான். அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து ஈஸியா வந்து அவர் அதால சொல்ல முடிஞ்சது. இப்ப வந்து இந்த ஷார்ட், இந்த ஷார்ட்டை வந்து எங்க கட் பண்ணணும், இதை ஏன் எவ்வளவு ப்ரொலாங் பண்ணா எந்த அளவுக்கு அது எமோஷனலா ஒருத்தங்களை பாதிக்க வாய்ப்பு இருக்கு, எப்படி நம்மளுக்கு இது எப்படி ஃபீல் ஆகும், ஏன் வந்து இந்த இடத்துல ஏன் வந்து இன்னொரு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் வைக்கணும், ஏன் இந்த இடத்துல ஸ்டேர் இருக்கணுங்கிறதுலாம் வந்து பாலுமேந்திர சார் வந்து அவர் ரொம்ப கான்சியஸா இது அவர் பண்ணதுனால அவர் ரொம்ப ஈஸியா இதை எங்களுக்கு இது பண்ண முடிஞ்சது. அதை நம்மளோட சென்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மள சில பேர் அதை கிராப் பண்ணிக்கவும் முடியுது. அவரு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புக் ஒன்று இருக்கு, ஸ்கல்ப்டிங் இன் டைம்னு ஒரு புக் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தர்கோவ்ஸ்கியோட புக். ஆமா
கரெக்டா சொல்லிட்டு.
ஆமா ஸ்கல்ப்டிங் இன் டைம். ஸ்கல்ப்டிங் இன் டைம்னு நீங்க அப்படியே தமிழாக்கம் பண்ணி பாத்தீங்கன்னா நேரத்தை செதுக்கிறது, காலத்தை செதுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த ஸ்கல்ப்டிங். கிட்டத்தட்ட ஒரு ஒரு செதுக்கிறதுங்கிறது இந்த சென்ஸ், நம்ம செதுக்கிறதுங்க அந்த உளிய வச்சு செதுக்கணும், இதுல நம்ம வந்து ஒரு ஷார்ட்டை எவ்வளவு லெங்க் எடுக்கிறோம், எங்க கட் பண்றோம், இந்த இதை வச்சுதான் நம்ம வந்து ஒரு நேரத்தை நம்ம நேரத்தோட விளையாடுற விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம சினிமா மட்டும் ஸ்கிரீன் பிளேவையும் சினிமாவையும் வந்து நேரத்தை சுருக்குறோம், ஒருத்தங்களை பாக்குற பார்வையாளர்களோட நேரத்தோட விளையாட போறோம் நம்ம. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரத்தை ரெண்டு மணி நேரமா ஃபீல் ஆகாத அளவுக்கும் பண்ண முடியும், வெறும் 10 நிமிஷத்தை 2 மணி நேரம் ஃபீல் பண்ற அளவுக்கும் பண்ண முடியும். அது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு ரிலேட்டிவான ஒரு விஷயம் அது. ஸோ அப்போ அந்த அந்த ஸ்கல்ப்டிங் இன் டைம்ங்கிற டேர்முக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து எடிட்டிங்கும் சவுண்டும் பிளஸ் இந்த இது இதுல எல்லாத்துலயும் இருக்க கண்ட்ரோல் வந்து முக்கியமா, நமக்கு கண்ட்ரோல் வந்து வரணும், அதை வர வச்சுக்கணும். ஆக்சுவலா இது எல்லாத்துக்கும் ஒரே சேர கண்ட்ரோல் வர்றதுங்கிறது வந்து பெரிய விஷயம். நம்ம நம்ம இன்னும் அதை வந்து லேர்ன் பண்ணிட்டே தான் இருப்போம், இன்னும் கத்துக்கிட்டே தான் இருப்போம். இந்த 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 பேசிக் கிராஃப்ட், ஒரு சவுண்டா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், பிஜிஎம் ட்ராக்கா இருக்கட்டும், அப்புறம் இந்த படத்தை வந்து எவ்வளவு ஷார்ட்ஸ் எடுக்கிறோம், எத்தனை ஷார்ட்ல இந்த இந்த சீனை சொல்ல போறோம், அந்த ஷார்ட்டுக்கு எவ்வளவு லென்த் வைக்க போறோம், ஃப்ரேம் என்ன சூஸ் பண்றோம், பிளஸ் அதோட பிலிம் லாங்குவேஜ்னு சொல்லுவோம்ல, ஒரு ஷார்ட்டை வந்து எந்த ஆங்கிள் இது எதுல வேணாலும் சொல்லலாம்ல, ஒரே ஷார்ட்டை இப்படி சொல்லலாம், இது எல்லாத்தையும் வச்சுட்டு நேரடியா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு இப்படி வைட் ஆங்கிள் ஷார்ட்ல கூட எடுத்துட்டு போயிடலாம். ஆனா அங்க நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் ஒண்ணு வருது இல்ல, இந்த சாய்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் அந்த ஸ்கல்ப்டிங் இன் டைம்ல வரும்னு நினைக்கிறேன். சோ அது அதை நோக்கிதான் நம்ம எல்லாருமே, நம்ம யாருமே வந்து இன்னும் அந்த மாஸ்டரியான ஒரு தன்மை, ஆனா அது அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு அதை அதை நோக்கி நம்ம ஒர்க் பண்றது வந்து கண்டிப்பா எவிடென்டா அது நம்ம ஒர்க்ல இது பண்ண ஆரம்பிக்கலாம், அது தெரிய ஆரம்பிக்கலாம் நம்ம. ஆனா அதை நோக்கிதான் நம்ம போகணும், ஏன்னா அது ரொம்ப டஃப்பான ஜாப் தான் ஆக்சுவலா. இது எல்லாத்தையும் நம்ம வந்து
ஓகே பிரதர், இப்போ வந்து இப்போ மூவி அப்படிங்கிறப்போ அதிகபட்சமா விசுவலா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே அப்போ அதுல டைலாக் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்? ஏன்னா இப்போ டெரண்டினோ படம் பாத்தீங்கன்னா பேசிட்டே இருக்காரு ஓகே சூப்பர், நிறைய நல்ல படங்கள் இருந்தாலும் விசுவல்ல வந்து டைலாக் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்? ஏன்னா உங்க உங்க படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் டைலாக் தான். சரி இப்போ வந்து அப்ப வந்து நம்ம பிலிம் வந்து எப்படி பாக்குறது?
ஆக்சுவலா வந்து சினிமாங்கிறது வந்து விஷுவல் மீடியா தான், விஷுவல் மீடியம் தான் அது. நம்ம வந்து ஒரு கதையை வந்து விஷுவலா எவ்வளவுக்கு எவ்வளவு அதை ப்ரெசன்ட் பண்ண முடியுமோ, விஷுவலா சொல்றதுக்காக நம்ம ஒரு ஒரு கதையை கன்வே பண்றதுக்கு விஷுவலா எங்க நம்மளால சில விஷயங்களை கன்வே பண்ண முடியாதோ அந்த இடத்துக்கு டயலாக் போறது ஒரு வகை. அது அப்படி பண்றதுதான் எனக்கும் பிடிக்கும், அதுதான் வந்து கரெக்டான விஷயமும் கூட. அண்ட் தேர் ஆர் ஒரு என்ன சொல்றது, வேற வேற இதை அப்ரோச் பண்ற விதத்துல நிறைய டைப் இருக்கு. ஒரு ஹாரர் ட்ரீட் பண்ற மாதிரி ஒரு டயலாக் போர்ஷன் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம வந்து ஒரு இப்ப தமிழ்ல வந்து சில ஐக்கானிக்கான சில டயலாக் சீக்வன்ஸ் இருக்கும். இப்ப முதல்வன் படத்துல வந்து இவரை வந்து இவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு, புகழேந்தி இவரை அந்த ரகுவரன் எடுக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குன்னா அது ஐ திங்க் ஒரு 15 நிமிஷம் போற சீன் நினைக்கிறேன். அந்த இப்ப அந்த சீன் வந்து ஒரு இத்தனைக்கும் அது வந்து ஒரு அதுல என்ன வேணாலும் பண்ணிருக்க முடியும், அது ஒரு கிராண்டான ஒரு படம், அது பட்ஜெட் இல்லாத பட்ஜெட்டே கிடையாது. அந்த படத்துக்கு இன்டர்வல் பிளாக், ஒரு முக்கியமான இன்டர்வல் பிளாக், அந்த பிளாக் வந்து ஒரு ஸ்டுடியோல ஒரு கேமரா முன்னாடி ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஒரு மொமெண்ட்ல அது இருக்கும், நடக்கும். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எந்த இடத்துல டயலாக் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லாவும் மாறக்கூடும் அப்படின்றதுக்காக சொல்றேன். வெறும் டயலாக், ரெண்டு பேரும் அடிச்சுக்கல எந்திரிக்கல தட்டைய கூட பிடிக்கல, அவங்க பாட்டுக்கு காலர் எழுக்காகாம ரெண்டும் எதிர்த்தாப்புல எதிர்த்தாப்புல உட்காந்து பேசிக்கிட்டாங்க. அங்க வெறும் டிராமா தான் இருக்கு, அங்க வெறும் சைக்காலஜி தான் இருக்கு, அங்க வெறும் என்ன சொல்றது, பர்ஃபார்மன்ஸும் கேமரா மூமெண்ட்ஸும் கட் பண்ணி எங்க கட் பண்ணி யார் முகத்தை காட்டுறாங்க, யாருக்கு ரியாக்ஷன் இருக்கு, யாருக்கு ஆக்ஷன் இருக்கு, இதுதான் அங்க ஒரு ஒரு அமால்கமேட்டா ஒன்னு நடந்திருக்கும். ஒரு ஒரு படத்துக்கு விஷுவல் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் டயலாக்ஸ். ஆமா, அதுக்குதான் நான் இதை சொல்ல வரேன். அந்த படத்துல அவ்வளவு விஷுவலான கிராண்டான விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கும் எனக்கு அந்த படத்துல மனசுல நிக்கிறது வந்து அந்த அந்த படத்துல என்னென்னமோ இருக்கும். ஆக்சுவலா முதல்வன் படத்துல எனக்கு ஐகானிக்கா டக்குன்னு மைண்ட்ல நிக்கிறது வந்து அந்த 15 நிமிஷத்தை ஹோல்டு பண்ண 16 நிமிஷம் 18 நிமிஷம் நினைக்கிறேன். அந்த 15 நிமிஷம் தான் எனக்கு ரொம்ப அதுல, ஆமா எனக்கு ரொம்ப நிக்குது அந்த அந்த டயலாகோ, அதுல நடந்தது அவரோட ரியாக்ஷன், இவங்க ரியாக்ஷன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த படத்துல. ஒரு படத்தோட ட்ரீட்மெண்ட் வந்து இந்த படத்தை நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. இப்ப அந்த குஷி படத்துல ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒருத்தர் இடுப்பை பாத்துட்டான், இடுப்பு பாத்துட்டாங்கிறது அதுல சீனு. ஆமா,
எல்லாருமே பிடிக்கும்
பிரதர். ஆமா, கூட நான் இவங்கிட்ட சொல்லிருந்தேன், அங்க அங்க என்னதான்டா அந்த படத்துல பிரச்சனை, அது ஒரு நாட்டா ஆகும் அந்த படத்துல, எப்படி அது ஒரு ஹோல் இவ்வளவு நேரத்தை எப்படி டிரைவ் பண்ணணும்னு எனக்கு யோசிச்சுட்டே இருந்தோம் அந்த விஷயத்த.
அதுல வேற தலைவன் ஃபர்ஸ்டே கதையை சொல்லிடுவான், இவங்க ரெண்டு பேரும் சேர போறாங்க, எப்படி சேர போறாங்கறதா கதை அப்படின்னு சொல்லிடுவான். அதுல சூப்பரா விளையாண்டு இருப்பாப்ல அவரு.
ஏன்னா அதுலயும் இன்ட்ரோல் பிளாக் வந்து இதே மாதிரி ஒரு டைலாக் போர்ஷன் தான், டைலாக் சீக்வன்ஸ் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க, அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, இவர் உட்காந்து பக்கத்துல வந்து அவர் இடுப்ப பாத்துட்டாரு. எப்படி நீ இடுப்ப பார்த்த, இதுதான் பிரச்சனை, ஏன் பார்த்த, இதுதான் பிரச்சனை. சோ இங்க கான்ஃபிளிக்ட் வந்து வெறும் டயலாக்லயே தான் போகும். அதுவும் ஒரு 12-10 நிமிஷத்துக்கு வரும் டயலாக் தான். இவ இவ சொல்லுவா, இதுக்கு இவன் ஒண்ணு சொல்லுவான், இவன் அதுக்கு ஒண்ணு சொல்லுவா, அது இவன் ஒண்ணு சொல்லுவா. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இடத்துல ஈகோ கட்டா இருக்கும். ஏதோ ஒரு பழைய விஷயத்த தோண்டி எடுத்து அதுக்காக ஒண்ணு பேசிடுவா, அவன் இவன் பேசிறான், இவன் சொன்னதுனால இவளுக்கு ட்ரிகர் ஆயிடும், இவ ட்ரிகர் ஆகி இவன் ஒண்ணு சொல்லுவான். இந்த டிராமா இருக்குல்ல, ஏன்னா இந்த படத்துக்கு ஹார்ட் மாதிரி இருக்குல்ல இந்த டயலாக் போர்ஷன். ஏன்னா வென் யூ நம்ம வந்து விஷுவலா ஒரு விஷயத்த காட்டும் போது கதையை நம்ம கன்வே பண்ணுவோம், பட் ஒரு கேரக்டர் பேச வைக்கும் போது டயலாக் பேசும்போது டயலாக் செஷன் வரும்போதுதான் அந்த மனசோடைய ஆழ் மனசுல அவங்க நினைச்சது, அந்த கேரக்டர் யாரு, அவங்களுக்கு அவங்களோட வாண்ட் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஒரு ஆள், இதெல்லாம் வந்து விஷுவலா புரியறத விட டயலாக்ல தான் நிறைய புரியும். நீங்க ஒரு ஆளை கோபமான ஆளா காட்டுறீங்களா, இல்ல வந்து அவர் வந்து சாந்த சுரூபியா, இல்ல எதுக்கு எடுத்தாலும் ஹேஸ்டியா திடீர் திடீர்னு பதட்டப்படக்கூடிய ஒரு ஆளா, இல்ல அவன் கோவப்படுவான் ஆனா கோவப்படுறதே தெரியாது, இந்த மாதிரி ஒரு ஆளாங்கிறது வந்து நம்மளால டயலாக்ல தான் காட்ட முடியும், டயலாக்ல தான் கன்வே பண்ண முடியும் ஆடியன்ஸ்க்கு. அதுக்கு சொல்ல வரேன். சோ ரெண்டுமே சேம் அளவு இம்பார்ட்டன்ட் உள்ள விஷயங்கள் தான்.
ஆக்சுவலி அந்த கான்வர்சேஷன்ல அது ஒரு தமிழ்ல அது ஒரு மேஜிக்கான இடம்னு நினைக்கிறேன். நீ என்ன லவ் பண்ண, நீ இடுப்ப பாத்தியா பாக்கலையா, நீ என்ன லவ் பண்ணு,
ஆமா
அந்த ஒரு இது. ஆனா இப்ப சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப அந்த படத்தை பாக்கணும் பிரதர், அந்த படத்தை பாக்கறதுல இந்த சீனை பாத்துறேன் போ
போயிட்டு. ஆமா ரொம்ப நல்ல சீன் அது. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன், ஏன்னா அந்த அந்த சீன் பாத்தீங்கன்னா இவளுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஒண்ணு இருந்திருக்கும். அதாவது அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே தனக்கு ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்ணி, நிச்சயம் பண்ண அன்னைக்கு முத நாள் வந்து அந்த பையன் வந்து ஓடி இருப்பான், அவன் லவ் பண்ண பொண்ணை கேட்டு ஓடி இருப்பான். இவளுக்கு இது எப்பவுமே ஒரு ட்ராமா இருந்திருக்கும், ஆனா அதை பத்தி இவங்களுக்கு படத்துல எங்கேயுமே வராது. அவளுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கு, அவளுக்கு இது வந்து ஒரு ட்ராமாவா மைண்ட்ல இருக்குன்னுலாம் எதுவுமே ஆடியன்ஸுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல அவன் சும்மா அந்த கேரக்டர் சொல்லுவோம், ஏயோ இப்படிப்பட்ட பொண்ணுலாம் எனக்கு எல்லாம் இந்த மாதிரி பொண்ணு வந்துச்சுன்னா நல்லா முத நாளே லெட்டர் வச்சுட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுவோம்ப்பா அப்படிமா. ஆனா இவனுக்கு இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு நிஜமாவே ஒருத்தன் ஓடி இருக்காங்கிற மேட்டர் தெரியாது விஜய்க்கு. ஆனா நிஜமாவே அவளுக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது வந்து அவர் அவளுக்கு தெரியும்ல, அவளுக்கு வந்து அப்படியே சுருக்குன்னு ஏறுற அந்த இடம் வந்து ரொம்ப, இதுதான் நான் சொல்லல ஒரு இடத்துல சைக்காலஜிக்கலா ரைட்டிங் இருக்கும்னு சொல்றது. அது அதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றது.
முக்கியமான பீஸ மறந்தே மறந்து படத்துல
இப்படி எல்லாம் பாக்கணுமா படத்தை அப்படிங்கிற மாதிரி இருக்கு பிரதர்.
இல்ல இல்ல இது ரொம்ப நம்ம எல்லாரும் பார்த்தது தானது.
ஆமா ஆமா அதான்
எல்லாரும் பாக்குறோம். ஆனா ஓகே இவங்க பேசுவாங்க அவங்க பேசுவாங்க மாத்தி 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 பேசுறது வச்சிருப்பீங்க. இப்ப டயலாக் ரைட்டிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, சரி ஓகே இது என்னன்னா நமக்கு நம்ம ஒரு ஐடியாவை வேணா எடுத்துக்கலாம், அப்படியே நம்ம டயலாக் போட முடியாது நம்ம இதுல. உங்க ப்ராசஸ் எப்படி இருக்கு, நீ எப்படி எழுதுவீங்க அந்த இது?
இந்த கேள்வி நான் இன்னும் சுருக்கி தந்துடுறேன், டயலாக் ரீரைட்டிங் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க.
இல்ல டயலாக் ரைட்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, அது ரொம்ப இருக்கிறதுலயே நம்ம வந்து நமக்கு ஒரு கதைக்கு ஒரு எமோஷன் இருக்கும், அண்ட் கதைக்கு நம்ம ஒரு டைம் லிமிட் ஒன்று இருக்கு, 20 நிமிஷமோ நம்ம அரை மணி நேரம் டைம் எடுத்துக்க போறோம். அப்படின்னா 30 பக்கம் எழுதுனா அது 30 நிமிஷமா ரஃப்லி அது வர வாய்ப்பு இருக்கு. 30 ஒரு பேஜுக்கு 1 மினிட்டுங்கிறது ஒரு கணக்கு, நம்ம ஒரு ஒரு நார்மலா யூஸ்வலா சொல்ற ஒரு கணக்கு. ஸோ 30 மினிட்ஸுக்கு அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இந்த 30 நிமிஷத்துல நம்ம கதையில எங்க ஆரம்பிக்குது, அவங்க எங்க பிரச்சனை வருது, எங்க அடுத்த பிரச்சனை வருது, எங்க அவங்க கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க, மறுபடியும் எங்க அடுத்த பிரச்சனை போகுது, இப்படின்ற இந்த வரிசை நமக்கு தெரியும். இது நம்மளுக்கு வந்து கதையா தெரியும். இந்த கதைய நம்ம டயலாகா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த எமோஷனுக்கு எவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா நம்ம டயலாக் எழுதணுங்கிறது தான் எனக்கு நான் பாக்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு எமோஷன் நமக்கு இருக்குன்னா நம்ம அதுக்கு வந்து எவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா நான் இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பேன், வார்த்தை நான் என்ன வார்த்தையை போட்டிருப்பேன், இல்ல நிஜமா இருக்கிறவங்க வந்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த வார்த்தையில வந்து ரொம்ப நேர் கோட்ல எழுதணும்னு அவசியம் இல்ல, தெளிவான இதுல இருக்கணும், வரிசையில இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. எமோஷனலா அவங்களுக்கு என்ன அவுட் பிரேக்காக என்ன வார்த்தை வருது என்ன இது வருதுன்னு மனசுக்குள்ள ரெண்டு பேரும் பேசிக்க வச்சு அவங்க வாய்ஸ் நம்ம கேட்க கேட்க எழுதுறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியும் அதுதான், ரொம்ப ப்ராப்பராகவும் அப்படி பண்ணாதான் பண்ண முடியும். நமக்கு மனசுக்குள்ளே ரெண்டு பேரும் பேச விட்டுறணும், அவங்க பேச பேச நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி இது எந்த அளவுக்கு அத்தன்டிக்கா இது கேட்குறவங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து நம்ம பேசுறது வந்து எவ்வளோ அவுட் ஆஃப் த வேர்ல்ட் டாப்பிக்காக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு அவங்க கேஷுவலாக தானே பேசிக்கிறாங்க. இது ஒன்றும் ஒரு ஏலியனான ஒரு விஷயத்தை பற்றி பேசலையேன்ற ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டா அது போதும், அதுதான் நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய பெரிய விஷயமா இருக்கும் நினைக்கிறேன். நான் எனக்கு வந்து டயலாக் வந்து ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும், கிரவுண்டடா இருக்கணும், அந்த கேரக்டர் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க கேரக்டருடைய எல்லையை தாண்டி போயிடக்கூடாது, அதுக்கு கீழேயும் போயிடக்கூடாது. ஒரு சாதாரண நாள் ரொம்ப அதிகமாகவும் பேசுறதும் தப்பாயிடும். அதே மாதிரி அந்த கேரக்டருடைய இதை தாண்டியும் அவன் டம்பாகவும் பேசிட முடியாது, டம்பாவும் பேச முடியாது. நம்ம அதுக்கான ஒரு நமக்கு கேரக்டர் நம்ம மைண்ட்ல ஒன்று இருக்கும், நம்ம ஒன்று எழுதியிருப்போம், அதுக்கேற்ற மாதிரி ஒரே ஃப்ளோவில் போக வேண்டிதான். இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கே படிக்கும்போது ரெண்டாவது ரீரைட்டிங் ப்ராசஸ், அதில் நம்மளுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் வந்து டைம் லிமிட் ஒன்று இருக்கு நமக்கு. ஏன்னா இது வந்து அகைன் ஸ்கல்ப்டிங் இன் டைம், நமக்கு ஒரு டைம் லிமிட் ஒரு 30 நிமிஷமோ 35 நிமிஷமோ வச்சுக்க போகிறோம் அப்படின்னா பிளஸ் நமக்கே ஒரு டவுட் இருக்கும், முதல்ல 30 நிமிஷம் எல்லாம் பாப்பாங்களா, முதல்ல ரெண்டு பேரும் பேச விட்டா பாப்பாங்களான்னு டவுட் வரும் நமக்கு. ஸோ எவ்வளவு கிறிஸ்பாக்க முடியும், கொஞ்சம் டைமை கம்மி பண்ணலாமா அப்படிலாம் நமக்கு மைண்ட்ல ஓடும். அதனால ரிப்பிட்டேட்டிவா ஏதாவது வந்திருக்கா இல்ல தேவையில்லாத ஒரு டயலாக், அதாவது இந்த நம்ம என்ன டிராமா சொல்ல போறோமோ அந்த டிராமால இருந்து அவுட்ரா ஏதாவது ஒண்ணு வந்திருக்கா நம்ம அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இது தேவையில்லாம இருக்கா இல்ல வந்து எல்லா டயலாகும் கண்டிப்பா தேவையோட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி எந்த பர்பஸும் இல்லாமையும் அந்த இடத்துல டயலாக் இருக்க கூடாது. இங்க ஒரு டயலாக் இருக்குன்னா அதால பின்னாடி ஏதாவது ஒண்ணு நடக்கணும், அல்லது இது எழுதுனத்துக்கு ஏதாவது ஒண்ணு பர்பஸ் இருக்கணும். அப்போ அது இன்னும் கிரிப்பிங் ஆகும், இன்னும் கொஞ்சம் ஹோல்டிங் ஆகும் இருக்கும் நினைக்கும்.
அந்த கதைக்குள்ளேயே அந்த கேரக்டருக்குள்ள இருக்கக்கூடிய டயலாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ எப்படி சொல்றது, நம்ம டெரண்டினோ வந்து ஒன்று சொல்லுவார், இப்போ நீங்க அந்த மோடியன் பியர்ல வந்து ஒரு பியர் ஷாப்லன்னு அந்த இது நடக்குது, அப்போ சம்திங் நான் ஒரு சில படம் பார்த்ததுல வந்து அது சம்மந்தம் இல்லாமல் டைலாக் வச்சிருப்பாங்க. எப்படின்னா நான் வந்து மொதல் பியர் எப்படி பிடிச்சேன் அப்படின்னா அப்படின்னு கூட இருக்கலாம், அந்த அப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு சம்பந்தம் இருக்காது. ஆனா நம்ம கேஷுவலா பேசிக்கல பேசிக்குவோம்ல, அன்னைக்கு ஒரு கடைக்கு குடிக்க போனா டீனு மட்டும் தான் ஒண்ணுமே இல்லடா வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சீன் வந்து ஒரு கான்வர்சேஷன் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், சம்பந்தமே இருக்கும் நம்ம ரியலான கான்வர்சேஷன் அப்படிதானே இருக்கும். அப்படியே நீங்க எழுதுவீங்களா இல்ல அப்படி கிடையாது, இப்ப வந்து இங்க இருக்காங்க இந்த பர்பஸ் தான் வேணும்
சொல்றேன்ல. இப்போ ஒரு டயலாக் எழுதுறதுக்கு ஒரு கதையை நகர்த்துறது ஒரு டயலாக் எழுதப்படுவதற்கு வந்து முதல் ரீசன் ஒரு கேரக்டரோட மைண்ட சொல்லணும். இப்ப நம்ம இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த இப்போ ஒருத்தவங்க வந்து சும்மா எதை பத்தியோ பேசிட்டு இருக்காங்க, அவங்க வந்து வேற எதை பத்தியோ பேசுறாங்க, கதைக்கு சம்பந்தம் இல்லாத பேசுறாங்கன்னா அவங்க அங்க அந்த இடத்துல அதோட வேலை என்னன்னா அந்த கேரக்டர் எப்படிப்பட்டவங்கிறது தான் தெரிய வருது. ஒரு இடத்துல ஒருத்தன் எதை பத்தியோ பேசுறான், சும்மா வடையை பத்தி பேசுறான் இல்ல அவன் பீரை பத்தி பேசுறான் அப்படின்னா அவன் என்ன மாதிரி கேரக்டருங்கிறத இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். அந்த இடத்துல அவன் பேசுற அந்த சம்பந்தம் இல்லாத டயலாக்ஸ்ல இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் அவனை, அவனோட டேஸ்ட் என்ன, அவன் என்ன மாதிரியான ஆளு, அவன் இந்த விஷயத்துக்கு இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான். இப்ப நீங்க டாரண்டினோட பல்ப் ஃபிக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அவங்க வந்து ஃபுட் மசாஜ் பத்தி பேசிக்கிட்டே வருவானுங்க. என்னென்ன பேசிட்டு இருக்காங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, நிறைய பேர் வந்து அந்த டாரண்டினோ இஸ் நாட் ஜஸ்ட் நோன் ஃபார் வயலன்ஸ், வயலன்ஸ்க்கு முன்னாடி பண்ற அந்த டிராமாவும் வயலன்ஸ் நடக்கிறப்ப பண்ற டிராமாவும் அந்த ஹியூமர் தான் வந்து பயங்கரமா டாரண்டினோ வந்து ரொம்ப தனிமைப்படுத்தி காட்டும். சோ தேவையில்லாததுன்னு டயலாக்ல எதுவும் கிடையாது, ஒன்னு பர்பஸ் தான். ஒரு டயலாக் வந்து இந்த டயலாக் வந்து ஒன்னு இந்த கதைக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், அல்லது அந்த கேரக்டரை பத்தி நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு ஆள் நம்ம பக்கத்துல பேசாமே உட்காந்துருக்கான், நம்ம சும்மா நம்ம பாக்குற ஒரு ஆள் நம்ம பேசாமே உட்காந்துருக்கான்னா அவன் யாருன்னே நமக்கு தெரியாது இல்ல, சினிமாலே அப்படிதான், ஒரு கேரக்டர் ஒருத்தன் பேசாம இருக்கான் அப்படின்னா அவன் யாருன்னு தெரியாது நமக்கு. விஷுவலா நம்மளா ஒன்னு நினைச்சுப்போம், அவன் பண்ற ஆக்ஷன் மூலமா ஒன்னு யோசிக்கலாம். அண்ட் வென் ஹி அவனோட வாய திறந்து ஏதாவது ஒன்னு பேசும்போது அவன் யாருங்கிறது நமக்கு புரிஞ்சிடும், அவன் கேரக்டர் என்னன்னு புரிஞ்சிடும், அவன் எப்படிப்பட்டவன்றது நமக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம அவன் கூட ரிலேட் பண்ண முடியும். அவன் வந்து அவன் பிக் ககுனா பர்கர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னான்னா நமக்கும் அந்த பர்கர் ஓகே, அவன் சொல்றது புரியுது, அவன் வந்து என்ன சொல்றது அவனோட கேரக்டர் நம்மளால இன்னும் உருவாக்கி கூட இன்னும் ஈஸியா நீங்க டிராமாக்குள்ள போவீங்க. அந்த கதைக்குள்ள நடக்க போற டிராமாக்கோ இல்ல ஷூட் அவுட்டுக்கோ அந்த கேரக்டர் நீங்க இன்னும் அதிகமா க்ளோஸ்ல போய் எம்பத்தைஸ் பண்றதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ டாரண்டினோ படத்துலயுமே பர்பஸ்லெஸ்ஸா டைலாக் கிடையாது, பர்பஸ்லெஸ்ஸாவோ இல்ல வேஸ்டாவோ டைலாக் இருக்காது. அந்த டைலாக்ஸ் எல்லாமே டைரக்ட்லி கேரக்டரை இன்னும் சரியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூலா தான் ஹெல்ப் ஆயிருக்கும்.
எனக்கும் பிரதர் அந்த டெரண்டினோ படத்துல அந்த வைலன்ஸ் டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ நம்ம தமிழ் படத்துல வந்து ஒரு வில்லன் வர்றான்னு வச்சுங்களேன், ஒரு சீன் அப்போ வந்து அந்த முன்னாடி அப்படியே அவன்கிட்ட இந்த பறிக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பானுங்க, கேட்கலாம் தெரியல நமக்கு. இப்ப சும்மா சப்போஸ் ஒரு டீ குடிக்கிற சீனா இருந்தா கூட வில்லன்னா கொடூரமான வில்லனா காட்டுனா அந்த டீயை வந்து வாங்குவானுங்க இல்ல கீழே தட்டி விடுவானுங்க, அந்த மாதிரிதான் பண்ணுவானுங்களா. இதுல இந்த பர்கர் சீன் அப்போ வந்து நான் சாப்பிடட்டான்னு அவன்கிட்ட கேட்பான், அவன் பயந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கான், அவன் கேட்கணும்னு அவசியமே கிடையாது, சாப்பிட்டுக்கிட்டான் கேட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் சுட்டுருவான்னு வச்சுக்கோங்க. அது சூப்பரா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த கேரக்டர் வந்து அப்போ ரிவீல் பண்ணிருப்பல கேட்டு சாப்பிடுவான்ல, அவன் லாஸ்ட்ல அவன் திருந்துவான். வெளியில இல்ல கதைக்கே வெளியில கிடையாது, கதைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.
ஆமா, பிளஸ் நம்மளுக்கு ஒரு ரைட்டரா நம்மளுக்கு எப்பவுமே சில விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணும், நமக்கு இதெல்லாம் இத பத்தி எல்லாம் சொல்லணும், இத பத்தி எல்லாம் பேசணும்ன்ற ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் வழி அதெல்லாம் சொல்லணும்னு நினைப்போம். நிறைய பேருக்கு இது வந்து ஒரு இது டயலாக்ங்கிறது வந்து நம்ம ஒரு வகையில மட்டும் அணுக முடியாது. இப்ப வந்து ஒரு ஒரு இப்ப எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஒன்று இருக்கு, அதை நான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து சொல்லிடணும்னு எனக்கு தோணும், அது எனக்கு ஒரு அர்ஜி இருந்திருக்கும், இல்ல எனக்கு டீப்பாவே எனக்கு சில சந்தேகங்கள் இருந்திருக்கும் வாழ்க்கையில, அதை ஏதாவது ஒரு கேரக்டர் மூலமா சொல்ல வச்சிடணும்னு கூட தோணும். அதை சரியான இடத்துல பிளேஸ் பண்றதுதான் மேட்ரு, பட் எனக்கு இருக்க குழப்பம் இல்ல எனக்கு இருக்கிற டிஸ்கம்ஃபர்ட் எதை பத்தியாவது இல்ல ஏன் வந்து எனக்கு சில டவுட் இருக்கும், ஏன் ஏன் எல்லா ஏன் ஏன் பிராமின்ஸ்க்கு எல்லாருக்கும் மோடியை பிடிக்குதுங்கிறது எனக்கு, ஏன் ஏன் எல்லாரும் பிடிக்க பிடிக்கின்றானுங்கன்னு எனக்கு, நான் இதை எங்கேயாவது கேட்கணும்னு நினைப்பேன் யார்ட்டையாவது. இந்த மாதிரி நம்ம கேட்கறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, இல்ல ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு நம்ம கேக்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்கும், இல்ல வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கலாம், இத பத்தி நீங்க சொல்லணும்னு நினைக்கலாம். அதை வந்து எந்த இடத்துல நம்ம கொண்டு, அதுவும் டயலாக் தான், தெர் இஸ் நோ வேற வேற பர்பஸ்க்காக ஒரு டயலாக், வெறும் வெறும் ஒரு 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 ஹியூமர் சென்ஸ்க்காகவே ஒரு டயலாக வைக்க முடியும், ஒரு த்ரில்லிங் இதுக்காக மட்டுமே ஒரு டயலாக் வைக்க முடியும், உங்களோட ஐடியாலஜி சொல்றதுக்கு வைக்க முடியும், இல்ல உங்களுக்கு இருக்க ஆற்றாமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு டயலாகா வச்சுக்க முடியும். ஒரு டயலாக் ரைட்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு ஒருத்தங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி கைரேகை மாதிரி அவங்க என்னவோ ஒரு வழியா அது வெளில வந்துடும். டாரண்டினோவுக்கு வந்து அந்த பர்கர் பிடிக்காம அந்த சீன் வச்சிருக்க வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அவன் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்கான். ஏன்னா நீங்க அதை நீங்க பார்க்கும் போதே தெரியும், அந்த ஏஸ்தட்டிக்ல வந்து அவன் வந்து அதை வாயில கடிச்சு கொஞ்சம் செவனப்பு எடுத்து உறிஞ்சி சாப்பிடும்போது நம்மளுக்கே பர்கர் சாப்பிட்ட ஃபீலிங் வரும் அந்த ஷாட்ல. ஏன்னா அதை வந்து ரசிச்சு அந்த பர்கரை சாப்பிடாத ஒருத்தனால அது ஒரு நல்ல பர்கர்னு சொல்லி அதை சாப்பிட்டு முடிக்கும் போது நமக்கு அந்த ஃபீலிங் வருது இல்ல, அது வந்து அவனோட பர்சனல் டேஸ்ட் தான் நினைக்கிறேன். ஒருத்தன் ஒருத்தன் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு படமா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம அதுல எங்கேயாவது தெரிஞ்சிருவோம் நமக்கு தெரியாம. எனக்கு வந்து பீர் பிடிக்கும், எனக்கு வந்து பீர் கூட வந்து சில்லி பீஃபோ சில்லி சிக்கனோ இருந்தா ரொம்ப பிடிக்குங்கிறது என்னோட பர்சனல் டேஸ்ட், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அது ரெண்டும் பயங்கரமான காம்பினேஷன். ஆனா எல்லாரும் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ இல்ல வந்து ஒரு சாதா எனக்கு பிடிக்காத, ஆமா எனக்கு பிடிக்காத இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சோ இது ரெண்டும் எனக்கு பிடிக்காது. சோ நான் பிடிச்சதுங்கிறது எனக்கு வைக்கும்போது நான் இதை தான் சொல்ல முடியும், பிடிக்காத ஒண்ணு எனக்கு அவ ஆர்டர் பண்றாங்கிறப்ப நான் அதை தான் சொல்ல முடியும். எனக்கு இந்த ஃபுட்டு வந்து பயங்கர பர்சனல்ல பயங்கர எமோஷனல் கனெக்ட் எனக்கு இருக்கு. சோ நான் அதை எங்கேயாவது சொல்லி ஆகணும்ல, எனக்கு அதை சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம் நம்ம அதை. நம்மளுக்கே ஆமா நம்மளுக்கு பிடிச்ச பிராண்ட் இல்ல நமக்கு பிடிச்ச இது எல்லாமே வந்துடும். அது நம்மளோட ஒரு ஒருத்தங்க தனிப்பட்ட டேஸ்ட் தான் நினைக்கிறேன். அதுதான் டயலாக்லயும் கன்வெர்ட் ஆகுது.
நீங்க சொன்ன தான் பிரதர் தோணுது, கண்டிப்பா எஸ்ஜே சூர்யாவை பார்த்தா கேட்கணும்
அவருக்கு வந்து பாதிக்காம அப்படி ஒரு சீன் வந்து யோசிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஐயோ நம்ம பாத்துட்டோமே நினைச்சு யோசிச்சிருக்கலாம், இல்ல அவர் அவரு அவரோட மைண்ட் மீறி பார்த்தத ஒரு பொண்ணு திரும்பி பார்த்து முறைச்சிருந்திருக்கலாம், எதுனால நடந்திருக்கலாம். ஆனா இப்படி ஒரு ஈவெண்ட் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்காம அப்படி ஒண்ணு வந்திருக்க வாய்ப்பு இல்ல. மேபி நான் தப்பா கூட இருக்கலாம், பட் அதுக்குதான் நிறைய சான்ஸ் அதிகம்.
அவர் இருந்து அது எது
அதுல இருந்து மீண்டதாவே தெரியல, இசை படத்துல பியானோ வாசிக்கிறாரு.
ஓகேதான், இப்போ அதெல்லாம் காமனான விஷயம் தான். இப்ப இருக்கவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க, அப்ப இருக்கவங்களுக்கு தெரிஞ்சாலும் வெளியில சும்மா நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம அதெல்லாம் ஓபன் பேசலாம், அதுக்கெல்லாம் அவர் ஒரு காரணம் எடுத்துக்கலாம். இப்போ இப்ப செல்வராவனுக்கு முன்னாடி நமக்கு அதெல்லாம் காட்டினவர் வந்து அவரு தான், இந்த வாலிபர். அது ஒரு சில சீன் தெரியும், ஓகே என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ட்டு வேற இருப்பாரு. ஓகே அதுக்காண்டி அதை கேட்க முடியாது, நம்ம வாலிபடத்தை அவர் அடிக்க
வாலியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வாலியம்.
சொன்ன அந்த காஃபி சீன் வைக்கிறது எனக்கு வந்து அவர் படத்துல நீங்க சொன்ன மாதிரி சாப்பிடுற சீன் வந்து ரொம்ப சூப்பரா வச்சிருப்பாரு பிரதர். ஆனா எனக்கு தமிழ்ல வந்து சாப்பிடுற சீன் வந்து கரெக்டா பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்கு. இருந்தாலும் ரியாலிட்டியை பார்க்கலையும் அவங்க ரியாலிட்டி மாதிரி ஒரு சிலதான் எடுத்துறாங்க. எப்படின்னா இப்போ அவங்க சாப்பிட்றப்போ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க பாத்தீங்களா, யூரோப் சைடுலாம் ஒரு பேட்டர்ன். இப்போ நம்ம வந்து நான் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு இருப்பேன், எங்க அம்மா ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, என் தங்கச்சி ஒரு நேரம் சாப்பிடுவான், எங்க அப்பா ஒரு நேரம் சாப்பிடுவாங்க. இது அதுதான் நம்ம வந்து அது கரெக்டா இது பண்ண முடியல, ஸ்கேல் பண்ண முடியல. அந்த சாப்பிடுற சீன் நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்றத ஒன்னா காட்டிடலாம் ஓகேவா, இல்ல ஸ்கூல்ல சாப்பிட்றத காட்டிடலாம், வீட்டுல சாப்பிடுறத வந்து கரெக்டா நான் காட்ட முடியல. மேபி கௌதம் மேனனும் அப்புறம் வந்து மணிரத்னம் சார் பாக்குற அவங்க சாப்பிடுற மாதிரி எல்லாம் எங்க வீட்டுல கிடையாது ஓகேவா. டெய்லி இருக்கும், மேபி அது அவங்க வீட்டுல இருக்கலாம். ஓகே பாப்போம், ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிடுற சீனை வந்து கரெக்டா காட்ட போவோம். இல்லன்னா அந்த வடிவேல் சீன் மாதிரி வந்துடும், முட்டை கோசு ஒழிச்சு சாப்பிடுவாரு.
இல்ல ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா நீ சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் வேற, ஒருத்தங்க வந்து எப்படி இந்த சாப்பிடுற சீனை எடுக்கிறதுங்கிறதே ஒரு ரொம்ப ஒரு தனி சேலஞ்ச் அது. ஒருத்தங்க சாப்பிடுறத எடுக்கிறதுங்கிறது வந்து அவங்க ஃபுட்டோட கண்டினியூட்டி எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட்ட ஃபீல் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப அதை நோக்கிதான் நம்மளும் பயணிச்சுட்டு இருக்கோம். அது எப்படி கொண்டு வர்றதுங்கிறது அது வந்து ஆக்சுவலா வந்து நீங்க சொன்னது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். அது சாப்பிட்றத காட்சிப்படுத்துறது, ஒருத்தங்க வந்து சாப்பிட்றாங்க, சாப்பிட்ற உணர்வு வந்து எப்படி ஆடியன்ஸுக்கு கடத்துறதுங்கிறது இருக்குல்ல. நீங்க அங்கமல டைரிஸ்னு ஒரு படம் இருக்கும் மலையாளம்ல பாத்திருக்கீங்களா?
ஆமா, கேரக்டர் பிரதர்
லிஜோ ஜோஸ் படம். ஆமா, அவர் படம் வந்து அவர் பயங்கரமா வந்து சாப்பாடதான் கொண்டாடி போற அந்த படத்துல. வெறும் ஃபுட், அந்த அங்கமாலிங்கிற ஒரு ஒரு கிராமம், அந்த கிராமத்தோட ஃபுட் கல்ச்சர் எப்படி இருந்துச்சு அந்த டைம்ல, என்னென்னலாம் சாப்பிட்டாங்க, என்னென்னலாம் அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க, சரக்கு அடிக்கும் போது என்ன சாப்பிடுவாங்க, நார்மலா வீட்டுல ஒரு ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன சமைச்சு சாப்பிடுவாங்க, எதுல வச்சு சாப்பிடுவாங்க, கரண்டில வச்சு சாப்பிடுவாங்களா, பிளேட்ல வச்சு சாப்பிடுவாங்களா, அது இது எப்படி எப்படி அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கும் அந்த படத்துல. ஈவன் அந்த படத்துல லவ்வே கூட ஒரு 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 டிஷ்ஷை வச்சுதான் இருக்கும். ஏன்னா என் லவ்வும் அந்த பொண்ணுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து கப்பையும் கேப்பையும் கிழங்கு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவான். ஒரு அவனோட எல்லாமே, அவனோட மைண்ட் தாட்ஸ், அவனோட உருவகங்கள், அவன் சொல்ற ஓமை எல்லாமே வந்து அந்த படத்துல ஃபுட்டுக்கு ரொம்ப ரிலேட்டடா இருக்கும். எல்லாமே சாப்பாடு சார்ந்தே இருக்கும் அந்த படமே. உங்களுக்கு கண்டிப்பா அந்த படம் பார்க்கும்போதே தோணும், ஏன் போய் சைட்ல போய் நல்ல ஏதாவது ஒரு பீஃப் கறியோ, தவா தவா பீஃப், ஏதாவது ஒரு நல்ல ரோஸ்டடு சிக்கனோ மட்டனோ இல்ல வாத்துக்கறி எதையாவது ஒன்னு சாப்பிடணும், பன்னிக்கறி. ஆக்சுவலா அந்த படத்துல நிறைய பார்க் மீட் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஏன்னா அந்த படமே ஒரு ஒரு கேரக்டரே வந்து மீட் ஷாப் வச்சிருப்பாங்க, பார்க் மீட், பன்னிக்கடை, பன்னி இறைச்சி வச்சிருப்பாங்க. அவங்க அங்க அந்த சீன், அதை வறுக்கிற சீன், அதை பொறிக்கிற சீன், அதை வதக்குற சீனு, இதுக்கெல்லாம் நிறைய மாண்டாஜ் இருக்கும் அதுல. அதை சாப்பிடுறது, சரக்கோட தொட்டுக்கிட்டு சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி கல்ச்சரா இருக்கும். சோ நீங்க சொல்ற மாதிரி அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது சாப்பாடு, நம்ம எப்படி சாப்பிட்றோங்கிறத நம்மளோட சாப்பாட்டுடைய ஒரு 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 சாப்பிடும் போது நமக்கு ஏற்படுற உணவு வந்து திரைமொழியில கொண்டு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கூட.
11 மணி ஆச்சு, நான் திரும்ப இப்ப எங்க போயிட்டு நான் தேடுறேன்னு
தெரியல. எது எது
சாப்பிடுறதுக்கு பசிக்குது.
இல்ல, நான் எப்ப நான் அதை ஃபீல் பண்ண அப்படின்னா, இந்த எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபுட்டு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து பாக்குறவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு கான்சியஸ்னஸ்ல இருக்கு அப்படின்றது வந்து நான் வந்து இந்த படத்துல இந்த மோடியன் பீர்ல வந்து ஒரு இடத்துல வந்து அவ வந்து இவ ஆர்டர் பண்ண நீ ஏதாவது உனக்கு சொல்லுன்றப்ப வந்து ஒரு ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவ ஆர்டர் பண்ணிருப்பான், ஒரு 15 பேரு ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸ் எங்க இன்னும் வரல அப்படின்னே கேட்டிருந்தானுங்க. ஏய், இந்த படத்துல என்ன, அதாவது ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸ் வந்து ஏன் இன்னும் அவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அந்த ஃப்ரைட் ரைஸ் இன்னும் வரல? இவங்க எல்லாரும் அந்த சிக்கன் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கும், அது அது இங்க பிளேட்டுக்கு வந்து ஏன் டேபிளுக்கு வரல இன்னும் அது அப்படின்னு சொல்லி அதுலயே மைண்ட் போயிருக்காங்க. அந்த அந்த ஏன்னா ஏன்னா ஃபுட்டு வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு பார்ட். நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்டிங்டிவாவே ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியம் இல்ல நம்மளுக்கு. அதோட ஃபுட்டு, அதோட டேஸ்ட், அதை பாக்குறது, இது எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். அது வந்து எந்த அளவுக்கு அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், எதை அதை ஆன்டிசிபேட், அதுல ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கு, அது அதெல்லாத்தையும் நான் இதுல ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஃபுட்டை வந்து பதிவு பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அது. நான் அது எனக்கு நானே நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் அப்பப்போ. அது ஃபுட்டையும் ஃபுட் கல்ச்சரையும் நம்மளோட சாப்பிட்ற விதத்தையும் ரிமைண்ட் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். நீ இப்ப இந்த 7G எல்லாம் ஒரு இடம் வரும், வீட்டுல உட்காந்து சாப்பிடும் போது அவன் எப்படி சாப்பிடுவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன டீட்டெயில் இருக்கும்ல. அவன் வந்து 7G வந்து அவன் பாரு எப்படி சாப்பிட்றான் பாரு. இப்ப வந்து அவங்க அம்மா ஆம்லெட் கொண்டாந்து வைப்பா, அந்த ஆம்லெட்ல வந்து அந்த சாதத்தை உருட்டி அந்த ஆம்லெட்டை கொஞ்சம் பிச்சு அந்த ஆம்லெட்டுக்குள்ள அதை வச்சு அப்படியே மடிச்சு வாய்க்குள்ள வைப்பான். அதெல்லாம் பயங்கரமான டீடைல். அது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு இன்னும் அந்த கேரக்டர் உங்களுக்கு பக்கத்துல உணர்வீங்களா, அவன் சாப்பிடறத வச்சு இல்ல அந்த கேரக்டர் ஒட்டுறதுக்கு வந்து அவன் எப்படி சாப்பிடுறான், அவன் என்ன சாப்பிடுறான், சரக்கு அடிக்கும் போது அவன் ஃபாஸ்டா அடிக்கிறானா இல்ல ஸ்லோவா அடிக்கிறானா, இது எல்லாமே ஃபுட் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
கண்டிப்பா. அந்த லேண்ட்ஸ்கேப் பத்தி சொல்லுங்க. இப்ப ஒரு படம்னா இப்ப வந்து டைமிங் இருக்கு இல்லையா. இப்ப ஒரு சீன் காலைல நடக்குது, மத்தியானம் நடக்குது, ஈவினிங் நடக்குதுன்னா நம்ம கரெக்டா காட்டணும். இன்னொன்று அந்த அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களோட மைண்டும் மாறும்னு சொல்லுவாங்க. மைண்ட் செட்டு வேற ஒரு மாதிரி இருக்கும்பாங்க. வேணா ஒரு இப்போ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 2 மணிக்கு கடையில் கடைக்கு போயிட்டு வாடனா அம்மா சொன்னாலுமே செம்மா கெடுப்பாயிடும் நம்ம. இப்போ அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பும் பிளஸ் டைமிங்கும் படத்துல ஒரு கேரக்டருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க, அந்த கேரக்டர் காட்ட?
ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் சும்மா சிம்பிளா வந்து நமக்கு வந்து ஒரு பைக், இப்ப நீங்க சொல்ற மாதிரியே ஒரு பைக்கை தள்ளிட்டு போறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. இப்ப சென்னையில வந்து பைக் நின்னு போச்சு, பைக்கை தள்ளிட்டு போனோம்னா அது ரொம்ப ரொம்ப எரிச்சலுக்குரிய வேலையா கஷ்டமா இருக்கும் அதை பார்க்கும் போதே உங்களுக்கு. இப்ப வந்து ஊட்டியில வந்து பைக் நின்னு போச்சு அப்படின்னா நான் ஊட்டியில பைக்கை தள்ளிட்டு வந்திருக்கேன், இந்த அளவுக்கு எரிச்சல் ஆகாதுங்க. நீங்க ஊட்டியில பைக்கை தள்ளிட்டு வரும்போது அது ஏதோ ஒரு நார்மலா இருக்கும், ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆக போறது இல்ல, கோல்டா இருக்க இடம், பிளஸ் நீங்க புது இடத்த பாத்துக்கிட்டே வருவீங்க, அதனால உங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளவு இந்த அளவுக்கு இரிட்டேஷன் ஆகாது பைக்கை தள்ளிட்டு வரும்போது.
கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா
ஒண்ணுமே
தெரியாது.
ஆமா, எக்ஸாக்ட்லி. அந்த இரிட்டேஷன் வந்து இடத்துக்கு இடம், யார் கூட இருக்காங்க, எந்த டைம்ல இது நடக்குது, இது எல்லாமே பிளே பண்ணும். இன்னும் சொல்ல போனா நான் இது இந்த படம் வந்து ஒரு மத்தியான நேரத்துலதான் நடக்கணுங்கிறது நான் ரொம்ப கான்சியஸா இருந்தேன். ஏன்னா இந்த மத்தியான டைம் இருக்குல்ல. ஆமா, எப்படி எப்படி
வெறிய பிடிக்கும் அப்பதான் அவங்க ரெண்டு பேரும்.
நான் எனக்கு மதியங்கிறது ஏன்னா நீங்க பீர் அடிக்கிறது வந்து நான் சில சமயம் மத்தியானத்துல அடிப்போம், அதாவது லஞ்சுக்கு முன்னாடி பீர் அடிக்கிற பீர் வந்து பயங்கரமா உங்களுக்கு ஒரு பீர் அடிச்சா போதும், 2.5 பீருக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து தலைக்கு ஏறுமோ அந்த அளவுக்கு ஏறும் பீர். பீரோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் மத்தியானத்துல. ஒருவேளை நீங்க காலையில எம்டி ஸ்டொமக்கா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு பிளட்ல போய் பீர் இறங்கும் ஃபாஸ்டா, ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு நீங்க வந்து ஹை ஆயிருவீங்க. பிரியாணி எதுவுமே, வெறும் ஒரு பீரை மட்டும் அடிச்சுட்டு சைட் டிஷ் எதுவுமே இல்லாம நேரா போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு இருக்கேன். அது வந்து பயங்கர டேஸ்டா இருக்கும், ஏன்னா பசியோட இருந்திருப்பீங்க. இந்த பசியோட சேர்ந்து உங்க உடம்புல இது வரைக்கும் உள்ள எதுவுமே இல்ல, நேரா வயித்துல நீங்க பீரை விட்டோடனே ப்ராப்பரா போய் பீர் தான் உங்க பெட்ல கிளீனா கலக்கும்.
ஒரு பீருக்கு செலவு பண்ணி ரெண்டு பீர் அடிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துருது உங்களுக்கு.
ஆமா ஆமா ஆமா, அதனாலதான் நான் வந்து இது வந்து நூன்லதான் அந்த கார்ட்லயே வரும், அது நூன்றத வந்து மென்ஷன் பண்ணும், டே நூன்னு போட்டிருப்பேன் அந்த இடத்துல. ஏன்னா நூன்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைம். அவன் வந்து இந்த இதை விட இன்னொரு ஒரு நல்லா சாப்பிட்டு ஈவினிங்ல மத்தியானம்ல டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பீர் அடிச்சிருந்தானா இவ்வளவு உனக்கு ஹை ஆயிருக்காது. அந்த டைம் வந்து கண்டிப்பா முக்கியம். டைம் வந்து எந்த அளவுக்கு, இது நான் சொல்றது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம், இது இல்லாம டைம்ங்கிறது வந்து ஒரே சீனை வந்து நைட்ல எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு மூடு கொடுக்கும். ஒரே சீனை வந்து நீங்க வந்து லேண்ட்ஸ்கேப் வேற இடத்துல உட்கார்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்க நமக்கே சொல்றேன், நம்மளே ஒரு சாப்பாடை, ஒரே டிஃபன் பாக்ஸ்ல இருக்க சாப்பாடை வந்து ஆர்டர் பண்ணி வீட்டுல வச்சு சாப்பிட்றதுக்கும் அதை ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் டேஸ்ட்லயே. ஒரே சாப்பாடை சேம் அதே சாப்பாடா தான் இருக்கும், பட் நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து அதோட டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. நான் அதை ஒரே அதே சாப்பாடு தான், அதை டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சு இங்க வச்சு சாப்பிட்டா அது இன்னும் டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. வீட்டுல சாப்பிடும் போது ஏதோ சாதாரணமா இருந்த மாதிரி இருக்கும், அதே சாப்பாடு பசிச்சு வீட்டுல வெளில இருந்து கொண்டு வந்து வந்து அதை சாப்பிடும் போது அது இன்னும் சாதாரண புளி குழம்பா இருக்கும். ஆமா
பரோட்டா ஃபீல் கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம கடையில அப்படியே பிச்சு போட்டு அந்த சால்னா ஊத்தி சாப்பிடுவோம், அது வீட்டுக்கு வாங்கிட்டு ஏன்டா பரோட்டெல்லாம் வீட்டுல சாப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
கரெக்ட், அது வந்து கண்டிப்பா ஒரு ஒரு இதுல வந்து இடம் காலநிலை லேண்ட்ஸ்கேப்புங்கிறது வந்து கண்டிப்பா மாறும். இப்ப இந்த பெயிண்டிங் ஓவியங்கள் பத்தி சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஓவியத்தை வந்து ஒரு ஆள் ஒரு அவருடைய அறையில உட்காந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ்ல உட்காந்து வரைகிறது, அதே ஓவியத்தை அதே ஐடியாவை ஒரு ஆளை கொண்டு போய் சுடுகாட்டுல விட்டு வரைய சொன்னா அவர் எப்படி, அந்த ரெண்டு பெயிண்டிங்க்கு இடையில இருக்கிற நுவான்ஸ் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். அவர் எங்க இருக்காரு, எந்த இடத்துல இருந்து அதை வரையறாரு, என்ன மாதிரி மூடுல இருக்காரு, என்ன மைண்ட் செட், ஏன் அந்த மைண்ட் செட் மாறுது, ஏன்னா லேண்ட்ஸ்கேப் மாதிரி இருக்கு, புது இடம், அங்க யாருமே இல்லாத ஒரு தனி இடத்துல கொஞ்சம் பயத்தோட ஏதோ பண்றாருங்கிறப்ப அதுவும் சேர்ந்து அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுல. சோ லேண்ட்ஸ்கேப் அண்ட் டைம் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு சீனை கன்சீவ் பண்றதுக்கு முன்னாடி அது டேயா நைட்டாங்கிறத விட டேல அது என்ன டே, காலையிலயா இல்ல விடியற் காலையா இல்ல ஒரு முன்பகலா இல்ல பிற்பகலா இல்ல நடுப்பகலா இல்ல ஈவினிங்கா, இது எல்லாமே ஒரு மூட் ஆக்சுவலா, எல்லாமே தனித்தனி ஃபீல் கொடுக்க கூடியது. ஏன்னா கேமரா வச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஒன்னு ஒண்ணு வேரியேஷனான இன்டீரியர்ல எடுக்கும் போது பிரச்சனை இல்லை, பட் எக்ஸ்டீரியர்ல வந்து உங்களுக்கு தெள்ள தெளிவா தெரியும் இது இப்ப நடக்குதா அப்ப நடக்குதாங்கிறது. வந்து ஒரே சீனை காலங்காத்தால பண்றதுக்கும் ஒரு நைட்ல பண்றதுக்கும் நிறைய எமோஷனல் டிஃபரன்ஸே நிறைய இருக்கும். நைட் அப்படிங்கறது சைக்கலாஜிக்கலா நமக்கு வந்து ஒரு ஹாரர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆயிடும், அதனால வந்து பேய் படங்கள் வந்து எப்பவுமே நைட்ல எடுக்கிறது வந்து நிறைய இருக்கும், நைட் ஷார்ட்ஸ் நிறைய இருக்கும். ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ்ல அண்டர் லைட்டா இருக்கும்போது லைட்ஸ்ல வந்து லைட்ஸ் நமக்கு எமோஷன் இல்ல, நம்ம வந்து நம்மளுடைய பிரெயினோட ப்ராசஸிங்கே லைட்ஸ வச்சுதான் நடக்குது. நம்ம ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், எவ்வளவு பேனிக் ஆகணும், எந்த அளவுக்கு நம்ம வந்து கம்போஸ்டா இருக்கணும்ங்கிறதுலாம் ஒரு பிரைட் வெல் லிட் நல்ல எங்க பார்த்தாலும் லைட் இருக்க ஒரு ரூம்ல உட்காந்து இருக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கிற மாதிரியும், அதே லைட் கம்மியான இருக்கிற ஒரு இடத்துல வந்து நமக்கு ஏதோ பிரச்சனை, இங்க ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீலையும் கொடுக்க முடியும் ஆடியன்ஸுக்கு. சேம் கோஸ் டு ஃபில்ம் மேக்கிங், நம்ம சினிமாட்டோகிராஃபில வந்து எவ்வளவு அண்டர் லைட் பண்றோம் இல்ல ஓவர் லைட் பண்றோம் இல்ல ஒரு ஒரு நடு உச்சி வெயில் அடிக்க எடுக்கிறோம் இல்ல கரெக்டா அந்தி சாயிர நேரத்திலயோ இல்ல மேஜிக் ஹவர்லயோ எடுக்க போறோம்னா அது டைரக்டா படத்துல பாக்குற ஆடியன்ஸ பாதிக்கும்.
அதுவும் லைட் ஆஃப் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, விட்டு விட்டு தாங்க பயங்கர பயமா இருக்குன்றது.
ஆமா அதுதான் ஹாரரோட சிக்னேச்சர்.
ஒரு டீ கடைக்கு போவோம், அங்க அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நைட் இப்ப போறோம் அப்படி விட்டு விட்டு எரிஞ்சுட்டு இருக்கோம். சரி தெரிஞ்ச கடை நல்லா குடிச்சிட்டு வரோம், இல்லைன்னா ஓகே. ஆமா நீங்க சொல்ற மாதிரி வந்து அது நம்ம மூடை செட் பண்ணலாம். அதுல இப்ப என்ன பிரதர், அந்த மோடியன் பியரோட ஒரு ஒரு சின்ன பீஸ் தான் சொன்னீங்க, அது ஆக்சுவலா அது ஃபுல் படம் ஒரு சீன் மட்டும்தான் பண்ணிருக்கேன்ட்டு. ஃபுல் படம் பண்ண ஐடியா இருக்கா அதுல?
அது ஆக்சுவலா இப்ப ஃபுல் படம் நான் வேற ஒரு கதையை எழுதி அது ஃபீச்சர் ஃபிலிமுக்குன்னு வேற ஒன்று எழுதிட்டேன், ஐ மீன் எழுதி முடிச்சிட்டேன் போதைக்கு. அதுதான் இப்போ அதை பிச் பண்ற வேலை தான் போயிட்டு இருக்கு. அது பண்ணலாம், அது எப்பயாவது ஒரு வாட்டி ஃபியூச்சர்ல பண்ணலாம்னு அதை தனியா எடுத்து
வச்சிருக்கேன். மாஸ்டர் பீஸா ஒரு படம் வச்சிருப்பாங்க, அவங்க கரெக்டா எதுவும் ஒர்க் ஆகாத டயத்துல வந்து பார்ட் டூ அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி
இல்ல 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 இது இல்ல இது எப்ப வேணாலும் எடுக்கலாம். எனக்கு என்ன சொல்றது, அந்த ஒரு 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 சீனா நான் அதை வந்து பார்த்தேன். அதாவது ஒரு ஷார்ட் ஒரு படத்துல இருக்கிற ஒரு இன்டர்வல் பிளாக்னு நினைச்சு, ஏன்னா அந்த படத்தை எடுக்கிறதுல வந்து இது ஒரு தியேட்டர்கள் ஃபிலிமா கொண்டு வரதுல நிறைய இருந்துச்சு. இப்ப நான் இதை தியேட்டர்கள் ஃபிலிமா நான் எடுக்க நினைச்சிருந்தேன் அப்படின்னா இப்ப இந்த சீன் வந்து இப்படியே வந்திருக்காது. இதுல நான் எல்லா பேரையும் மியூட் பண்ண வேண்டி வரும். இதுல இருக்கிற பேரு, இதுல இருக்கிற ஆட்களோட பேரு, இதுல இருக்கிற இதை இவ்வளவு ஓபனா பேச முடியாது. தியேட்டரிக்கல்
சுருக்கமா இந்த சீனே வைக்க முடியாதுங்க.
இந்த சீனே வைக்க முடியாது, இது வந்து பாசிபிளே இல்ல ஒரு படத்துல தியேட்டரிக்கல் ஃபிலிம்ல. சோ அதனால எனக்கு என்ன சொல்றது, அந்த ஆசையை தீத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து ஒரு ஒரு இது ஒரு பைலட்டா இந்த சீனை மட்டும் நம்ம என்ன எழுதணுமோ அதை கெடுக்காம அதை எந்த வகையிலயும் இது பண்ணாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா நம்ம விரிஜினா என்ன எழுதணுமோ அதை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு எடுத்ததுதான் அது.
ஆமா அந்த பிரச்சனை கிடையாது இல்ல நீங்க சொல்ற மாதிரி. ஆனா புரிஞ்சுப்பாங்க பிரதர், மக்கள் வந்து அது நம்ம இடத்துல மியூட் பண்ணாலுமே இது யார சொல்றாங்கன்னுங்கறத புரிஞ்சுப்பாங்க.
ஆமா புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனா எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு ஒரு இன்ஹிபிஷன் ஆச்சு, ஏன் அதை போயிட்டு டீப் போடணும் அப்படின்னு எனக்கு அது தோணிட்டே இருக்கும். அதனால எனக்கு அது ஃப்ரீ ஹேண்டா பண்றது ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு மாதிரி லிபரேட்டிங்கான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அது.
கண்டிப்பா நாக்குல கேசின்னு ஜாலியா சொல்றாங்க, நம்ம பாத்தீங்கன்னா கரெக்டான விஷயத்தை பீப் போட்டு சொல்ற மாதிரி இருக்கு.
ஆமா
என்ன பண்றது, சரி சரி ஓகே விடுங்க, இதான் சினிமா. சரி ஓகே, கண்டிப்பா ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து நல்ல ஃபிலிமா பண்ணுங்க. தொடர்ந்து நிறைய பாட்காஸ்ட் பேசலாம் பிரதர்.
ஷோர் ஷோர், கண்டிப்பா பேசலாம்,
கண்டிப்பா பேசலாம். ஓகே பாய்
பாய் பாய்.
தேங்க்யூ அஸ்வின், தேங்க்யூ கார்த்திக், ரொம்ப I had a great time. Thank you so much.
Thanks.